நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. டிசம்பர் மாதம் 2 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் சென்னையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட 1 இன்று அனுசரிக்கப்படுவது குறித்த செய்தி.
வெள்ளனால எனக்கெல்லாம் ஞாபகம் வருது, பயம்தான். இன்னும் அந்த திகில் போகவே இல்லை. நேற்று நைட்லாம் நான் தூங்கவே இல்லை, ஏன்னா போன வருஷத்தை நினைச்சாலே எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு பயம்.
இலங்கையில் தனியார் பஸ் ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளது குறித்த செய்தி.
சாரதிகளாகி நாங்கள் 25,000 ரூபாய் தண்ட பணம் செலுத்த வேண்டி நேரிட்டால் எங்களுடைய 1 வருமானத்தை இழக்க வேண்டி நேரிடும்
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பது தங்கவேல். காம்பியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் நாட்டின் தலைவராக கடந்த 22 பதவி வகித்த யாக்யா ஜமே தோல்வியடைந்துள்ளதாக அந்நாட்டின் தேர்தல் ஆணையத்தின் தலைவர் அறிவித்துள்ளார்.
Having received 263,515 votes of the total votes cast in the election,
காம்பியாவின் முக்கிய எதிர்க்கட்சி வேட்பாளரான அட்டாமா போரோ சுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தல் தோல்வியை ஒப்புக்கொள்வதாக யாக்யா ஜமே கருத்து தெரிவித்துள்ளார். முன்னர் கடவுள் விருப்பப்பட்டால் தன்னால் 1 பில்லியன் ஆண்டுகள் கூட ஆட்சி செய்ய முடியும் என்று அவர் கூறியிருந்தார். ஃபார்முலா 1 கார் பந்தயத்திலிருந்து தான் ஓய்வு பெறப்போவதாக ஜெர்மன் கார் பந்தய வீரரான நிக்கோ ரோஸ்பெர்க் அதிர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.
Yes, I've decided to call it a day. Stop racing here. I'm just following my heart, you know, you just live once. So my heart is telling me to do this.
மெஸ்திரிஸ் அணிக்கு எதிரான தன்னுடைய முதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்று சில தினங்கள் கழித்து அவருடைய இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. தன்னுடைய குடும்பத்துக்காக அதிக நேரத்தை செலவிட விரும்புவதாக ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் ரோஸ்பெக் தெரிவித்துள்ளார். சிரியா அரசோடு எட்டப்பட்டுள்ள சமீபத்திய ஒப்பந்தத்தால் தலைநகரான டமாஸ்கஸின் 1 புறநகரில் உள்ள 100 கிளர்ச்சியாளர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் பேருந்துகளில் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அல்தாலிலிருந்து 400 ஆயுதப்படையினரும் அவர்களின் குடும்பத்தினரும் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் இட்லிப் மாகாணத்துக்கு கொண்டு செல்லப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனை நல்லிணக்க ஒப்பந்தங்களாக அரசு விவரித்திருக்கும் நிலையில் பின்னடைவான ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கும் தோல்வியை ஏற்றுக்கொண்டதாக கிளர்ச்சியாளர்கள் இதனை பார்க்கின்றனர். அமெரிக்காவில் வேலையில்லா சதவீதம் 9 இல்லாத அளவிற்கு 4.6% குறைந்துள்ளது. இதன் காரணமாக இந்த மாதம் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மாதம் சுமார் 178,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவார் என்பதை இந்த புள்ளி விவரங்கள் காட்டுவதாக வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அலப்போவில் போராளிகள் வசமுள்ள கிழக்கு பகுதியிலிருந்து தப்பியோடும் ஆண்கள் மற்றும் சிறுவர்களை சிரியா அரசு படையினர் தடுப்பு காவலில் வைத்திருப்பது பற்றி மேலும் பல தகவல்கள் கிடைத்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. அந்த பகுதியிலிருந்து தப்பிக்கும் பொதுமக்களை போராளிகள் சுடுவதாகவும் சில சமயங்களில் கொன்றுவிடுவதாகவும் ஐநாவின் தொண்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. போராளி குழுக்கள் வசமிருந்த சுமார் பாதி பகுதியை அரசு படைகள் கைப்பற்றுள்ள நிலையில் இதுவரை சுமார் 31,500 பேர் கிழக்கு அலப்போவிலிருந்து தப்பியோடியுள்ளதாக ஐநாவின் தொண்டு நிறுவனம் கணித்துள்ளது. விபத்து நேரிடும்போது முறையாக செயல்படுவதை தடுக்கின்ற வகையில் முன்னிருக்கைகளின் பெல்ட்டுகளில் கோளாறுகள் இருப்பதால் அமெரிக்காவின் ஃபோர்டு கார் நிறுவனம் ஏறக்குறைய 650,000 வாகனங்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்திருக்கிறது. இந்த தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக விபத்து ஒன்றில் இருவர் காயமடைந்திருப்பது குறித்த தகவல் வந்துள்ளதாக ஃபோர்டு நிறுவனம் கூறியிருக்கிறது. இந்த பிரச்சினைக்குரிய கார்களில் பெரும்பாலானவை அமெரிக்காவிலும் கனடாவிலும் மெக்சிகோவிலும் விற்கப்பட்டுள்ளன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். கடந்த ஆண்டு சென்னையில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய வெள்ள பாதிப்பின் 1 இன்று அனுசரிக்கப்படுகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
யோசிச்சா கொஞ்சம் பயமா இருக்கும், தூக்கமே வராது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஏறிச்சு, கடகடன்னு ஒரு 2 நல்ல ஒரு இடுப்பளவுக்கு வந்துருச்சு. அந்த ஏத்த மாதிரி இருக்கு பாருங்க, அந்த செவரு அப்படியே விழுந்து பயங்கர சவுண்டோட.
கடந்த ஆண்டு டிசம்பர் 1 இரவை மிகுந்த பயத்துடன் நினைவு கூறுகிறார் ஆண்டாள். அவர் வசிக்கும் கோட்டூர்புரம் பகுதியில் வெள்ளம் வந்தபோது 7:00. நள்ளிரவுக்குள் கீழ்த்தளத்தில் இருந்த வீடுகள் எல்லாம் மூழ்கிவிட்டன. முதல் தளத்தில் உள்ள வீடுகளில் பாதி வரை தண்ணீர் வந்துவிட்டது. டிசம்பர் 1-2 தேதிகளை இப்போது நினைத்தாலும் பயமாக இருக்கிறது என்கிறார் அடையாறு ஆற்றை ஒட்டியுள்ள பகுதியில் வசிக்கும் தேவி.
வெள்ளனால எனக்கெல்லாம் ஞாபகம் வருது, பயம் தான். இன்னும் அந்த திகில் போகவே இல்லை. நேற்று நைட்லாம் நான் தூங்கவே இல்லை, ஏன்னா போன வருஷத்தை நினைச்சாலே எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஒரு பயம்.
நவம்பர் மாத இறுதியிலிருந்து சென்னையில் கொட்டி தீர்த்த மழையும் ஒரே நாளில் 27 சென்டிமீட்டர் அளவுக்கு டிசம்பர் 1ஆம் தேதி என்று பெய்த மழையும் சென்னையை ஒட்டியுள்ள ஏரிகளை நிரம்பச் செய்தது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரி உடைந்துவிடும் என்ற நிலையில் திடீரென திறந்துவிடப்பட அடையாறு ஆற்றின் இருபுறமும் உள்ள பகுதிகள் முழுமையாக நீரில் மூழ்கின. கீழ்த்தலங்களில் உள்ளவர்கள் எல்லோரும் மேலே உள்ள வீடுகளுக்கு சென்றனர். மேல் தளங்களில் வசித்த பலரும் மனிதாபிமானத்தோடு அவர்களை வரவேற்று உதவிகளை செய்தனர். இது கோட்டூர்புரத்தில் வசிக்கும் ஜோசபின்.
நான் என்ன பண்ணேன், இந்த ஜனங்களெல்லாம் கீழே இருந்தவங்களெல்லாம் மேலே வர வச்சு, எங்களுக்கு கீழே இருந்தவங்களெல்லாம் வர வச்சு, எங்கள் வீட்டில் உள்ளது அவங்க வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் பரிமாறி அவங்களுக்கு சாப்பாடு இது மிச்சமும் பால் பவுடர்லாம் வீட்டில் வச்சுருந்தா எல்லாமே அவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அதை க்ளீன் பண்ணுறது வரைக்கும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணிக்கிட்டோம்.
ஆனால் மழைக்கு பிறகு பலரது வாழ்நாள் சேமிப்பு முழுவதும் அழிந்து போனது. தமிழக அரசு அளித்த 5000 ரூபாய் வீடுகளை சுத்தம் செய்ய மட்டுமே பயன்பட்டது.
அரசோட நிவாரண உதவி எதுவும் வரல, அதுதான் சொல்லணும். அவங்க கொடுத்த 5000 ரூபா கூட ஒரு ரிப்பேர் கூட உதவலை. ஒரு மோட்டர் ரிப்பேர் பண்ணவோ வீடை க்ளீன் பண்ணுறது கூட அந்த பைசா அவங்க பாதிச்சவங்க பாதிக்காதவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணிட்டாங்க.
இந்த நிகழ்வு நடந்து ஓராண்டு கழிந்துவிட்ட நிலையிலும் ஏரிகளை முழுமையாக தூர் வாருவது, ஆறுகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது போன்ற பணிகள் முழுமையாக நடக்கவில்லை என்கிறார் கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன். எல்லா பணிகளுமே பாதியில் நிற்பதாக கூறுகிறார் ஆண்டாள்.
வெள்ளம் வராம என்ன பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலாம் ஜனங்களை, அதை பத்தி கவர்மெண்ட் இந்த ஒரு வருஷ காலமா யோசிக்கவே இல்லை. அந்த அந்த நேரத்துல தான் ஏதோ செய்யறோம் நாங்க செய்யறோம்னு செய்யறாங்களே தவிர, அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்க, கரையை உடைச்சாங்க வெள்ளம் வந்தப்போ, உள்ள போட்டு வரதுக்காக அந்த இடத்துல கரை உடைச்சிருக்காங்க பிரிட்ஜு கிட்ட, அதை கூட இன்னும் கட்டல. நாங்களும் அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் கவர்மெண்ட் கிட்ட, அதை கட்டுங்க. இப்போ இந்த ஊரும் அந்த ஆறும் ஒரே ஈக்குவல்ல இருக்கு.
இந்த வெள்ளத்தின் போது எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்பதை தமிழக அரசு இதுவரை அறிவிக்கவில்லை. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பான அளவை விட பல மடங்கு குறைவாக பெய்திருக்கிறது. அதனால் வெள்ள அபாயம் இல்லை. ஆனால் எல்லா வருடமும் இப்படி இருக்காது என்பதை அரசு உணர வேண்டும் என்கிறார்கள் மக்கள்.
முரளிதரன். மத்திய அரசு தற்போது கொண்டு வந்துள்ள விதிமுறைப்படி திருமணமான பெண்கள் 500 கிராம் தங்கமும், திருமணம் ஆகாத பெண்கள் 250 கிராம் தங்கமும் மட்டுமே வைத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொருளாதாரத்துறை பேராசிரியர் ஜரீனா பேகத்திடம் கேட்டேன்.
எனக்கு ஒரு லிமிடேஷன் வச்சிருக்க கூடாது, 250 கிராம்ஸ் தான் பிஃபோர் மேரேஜ் நான் வச்சிருக்கணும்னு. எனக்கு ஆன்செஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கலாம், இல்ல எனக்கு நான் என்னோட சேவிங்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் என்னோட கெப்பாசிட்டி. அது நான் எதுலையுமே செலவு பண்ணாம, ஆடம்பர செலவு எதுவுமே பண்ணாம நான் கோல்டுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அது என்னோட திறமையில நான் வாங்கினது. அதுக்கு லிமிடேஷன் யாரும் வைக்க கூடாது. பட் இதுக்கான எதுக்கு இதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் எவ்வளோ இந்தியன் எக்கானமில கோல்டு ரேட் எவ்வளோ இருக்கு, கோல்டு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ தருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். பட் இதை நான் வந்து as a female நான் ஃபீல் பண்றேன், இது 250 கிராம்னு லிமிட் பண்ணது வந்து பெரிய பார். நீங்க வந்து க்வெஸ்சன் பண்ணக்கூடாது, எவ்வளோ நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் பண்றது ஒரு பெரிய ஜெண்டர் பயாஸ் தான் நான் சொல்லுவேன்.
எவ்வளவு தங்கம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து வெளிக்காட்டணும், கணக்குல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது மூலமா என்ன, இதனால என்ன பிரயோஜனம் இருக்கும் நம்ம நாட்டுக்கு, என்ன பிரயோஜனம்?
சேவிங்ஸ்ல இருந்து கோல்ட பர்ச்சேஸ் பண்ணி அதை ஒரு அசெட்டா வச்சிருக்கணும் நம்ம அப்படின்னு பிளான் பண்ணி தான் அதை பர்ச்சேஸ் பண்றாங்க. பட் அதோட அதை டிஸ்க்ளோஸ் பண்றதால இந்தியாவோட ஓவரால் எக்கானமி ஹவு பெட்டர் இட் இஸ், எவ்வளவு நல்ல சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம உலகத்துக்கு தான் தெரிய வைக்க முடியுமே தவிர நம்ம அதை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. ஒரு ஃபேமிலியில 3 பேர் தான் இருக்காங்க, அவங்க வீட்டில் 1000 கிராம்க்கு மேல இருக்கு. அந்த அந்த எக்ஸ்க்ளூடிங் கிராம்ஸ் வந்து அது இந்தியன் எக்கானமிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு சிட்டிசன்லையும் நம்ம கணக்குல கொள்ள முடியாது. மறைக்கிறவங்க எல்லா முறையிலையும் மறைச்சிட்டு தான் இருக்காங்க, இல்லாதவங்க எதுவும் இல்லாம இருக்காங்க. பட் டிஸ்க்ளோஷர்னு நினைக்கிறது இனிமே எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ண வைக்கலாம், அதை மட்டும் தான் பிளான் பண்ண முடியும். இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணத எல்லாரும் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்.
ஜரீனா பேகம். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திமுக தலைவர் கருணாநிதி விரைவில் வீடு திரும்புவார் என திமுக தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் முரளிதரன்.
மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதி இன்னும் 2-1 நாட்களில் வீடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 மாத காலமாகவே ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டிருந்த கருணாநிதி வியாழக்கிழமை அன்று அதிகாலை சென்னையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று கருணாநிதியின் மகன்களும் மகள்களும் திமுகவின் மூத்த தலைவர்களும் அவரை மருத்துவமனையில் சென்று பார்த்தனர். இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான துரைமுருகன், கருணாநிதி வீடு திரும்புவதை மருத்துவர்களே முடிவு செய்வார்கள் என்று கூறினார்.
நல்ல முன்னேற்றம், நல்லா இருக்காரு. இந்த ஆஸ்பத்திரியில் என்ன பண்ணா பேஷண்ட் மற்ற ஆஸ்பத்திரியில் எப்படி டிஸ்சார்ஜ் பேஷண்ட் சொல்லுவாங்களாம், இந்த ஆஸ்பத்திரியில் டாக்டர் தான் சொல்லுவாங்களாம், டாக்டர் தான் டிஸ்சார்ஜ் ஆவாங்க.
கருணாநிதி தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இரண்டொரு நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் அவரது மகளும் திமுக எம்பியுமான கனிமொழி தெரிவித்தார். உடல் நலக்குறைவின் காரணமாக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை கருணாநிதி தவிர்த்து வந்தார்.
முரளிதரன், செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மரணமடைந்த சம்பவம் நீதிமன்ற விசாரணையில் இருக்கும்போது இறந்த மாணவர்களின் பெற்றோரை காவல்துறையினர் விசாரணை செய்தது குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மாணிக்க வாசகம்.
யாழ் மாவட்டம் கொக்குவில் பிரதேசத்தில் காவல்துறையினரின் துப்பாக்கி பிரயோக சம்பவம் ஒன்றில் கொல்லப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் பெற்றோரை முல்லைத்தீவு மாவட்டம் மாங்குளம் நகர காவல்துறையினர் விசாரணை செய்தது குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ் நீதிமன்ற நீதவான் எஸ் சதீஸ்வரன் அவர்கள் புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் விஜயகுமார் சுலர்ஷன், நடராஜா கஜன் ஆகிய இரண்டு மாணவர்கள் கொல்லப்பட்டிருந்தனர். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. துப்பாக்கி குண்டு தாக்கியதில் ஒரு மாணவனும் துப்பாக்கிச் சூட்டை அடுத்து அவர்கள் பயணம் செய்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகியதில் மற்ற மாணவனும் உயிரிழந்திருந்தனர். இருப்பினும் சம்பவம் நடைபெற்றவுடன் இரண்டு மரணங்களையும் விபத்து மரணம் என காவல்துறையினர் திருத்து கூற முற்பட்டிருந்தனர். ஆயினும் இந்த சம்பவம் தொடர்பில் 5 காவல்துறையினர் கைது செய்யப்பட்டனர். இந்த பின்னணியில் மாங்குளம் காவல்துறையினர் இறந்த மாணவர்களின் பெற்றோரை அழைத்து விசாரணை செய்தமை தொடர்பில் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் முன்னிலையாகிய இந்த சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார்.
நியாயாதிக்கத்தை இதுவானவர்கள் செலுத்தி இந்த விசாரணைகளை நெறிப்படுத்துகிற வேளையிலே இப்படியாக இன்னொரு விசாரணையோ பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து விசாரிப்பதோ உரிய செயற்பாடு அல்ல என்று நீதவான் சொல்லி இன்றைக்கு நான் செய்த புகாரை குறித்த விசாரணையையும் நடத்துமாறு குற்ற புலனாய்வுத்துறையினருக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். சந்தேக நபர்கள் தொடர்ந்து விளக்கமறியலிலே 16 வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள்
என்றார் சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள்.
மாணிக்க வாசகம். இலங்கையில் தனியார் பஸ் ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான செய்தியை தருகிறார் ஆர் உதயகுமார்.
இலங்கையில் தனியார் பஸ் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் பயணிகள் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது.
சுயநலத்துக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறவர் பயணிகளுடைய கவனத்தை கொண்டு இது செயல்படுற மாதிரி தெரியும்.
காலையிலேருந்து நான் போகிற பயணங்கள்லாம் தடையாக இருந்தது. அவசரமான காரியத்துக்காக நான் 100 போக வேண்டிய இருக்க வேண்டியா இருந்தது. ஆனால் இன்றைக்கு தடைப்பட்டிருக்கப்படினால என்னுடைய பயணங்களும் முக்கியமான அலுவல்களும் செய்ய முடியாத ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் எல்லா மக்களும் அவதிப்பட்டிருக்கிறோம்.
போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன சாரதிகளுக்கான குற்றப்பணத்தை அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே தனியார் பஸ் ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
குறிப்பாக மது போதையில் வாகனம் செலுத்துதல், சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் வாகனத்தை செலுத்துதல், காப்புறுதியின்றி வாகனம் செலுத்துதல், இடது பக்கமாக முந்தி செல்லுதல் போன்ற 7 காரணிகளுக்காக 25,000 தண்டப்பணம் அறவிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அறவிடப்படும் குற்றப்பணம் 500 ரூபாய், எதிர்வரும் காலங்களில் 25 ரூபாய் அறவிடுவதற்கான வரவு செலவு திட்டத்திலும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. சாரதிகளாகிய நாங்கள் 25 ரூபாய் தண்டப்பணம் செலுத்த வேண்டி நேரிட்டால் எங்களுடைய ஒரு மாத வருமானத்தை இழக்க வேண்டி நேரிடும். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். மது போதையில் வாகனத்தை செலுத்துவதற்கு தண்டப்பணத்திற்கு அதிகரிப்பது எந்த விதத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஏனையவற்றுக்கு அதிகரிப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லாத ஒன்று. நாங்கள் தெரிந்து அந்த குற்றங்களை செய்வதில்லை. எனவே இதை அரசாங்கம் மீளாய்வு செய்ய வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை.
இன்று தனியார் பஸ்கள் சேவையில் ஈடுபடாத போதிலும் அரச பஸ் சேவைகள் வலைமை போல் இடம்பெற்றன. அரச பஸ் வண்டிகள் மீது கல்வீச்சு தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதாக அரச போக்குவரத்து துறை கூறுகின்றது. இன்றைய தினம் நாட்டின் அநேகமான இடங்களில் ஆட்டோ சாரதிகளும் பணி புறக்கணிப்பிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டனர்.
ஆர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.